ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராண மகாத்மியத்திலே அத்தியாயம் 6-7. சௌனகர் கேட்கிறார், அனைத்தும் அறிந்த ஸ்ரீ வியாசரது சீடராகிய சூத புராணிகரே, வணக்கம். நீங்கள் கொடுத்து வைத்தவர், பரமசிவ பக்தர்களிலும் முதலிடம் கொள்பவர், தங்களது திருத்த மனம் என்றும் புகழத்தக்கதே. நன்மையளிக்கும் இஸ்ரீ சிவபுராணத்தை கேட்கும் முறைகளை கூறுங்கள், அதனால்தானே கேட்கும் மக்கள் அனைவரும் உயர்ந்த பயன் கிட்டும். சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பதன் முழு பயனையும் பெற வேண்டி இப்பொழுது நான் கேட்கும் முறையை பற்றி கூறுகிறேன். முதலில் தன் உற்றார் சுற்றாருடன் நல்லதொரு ஜோதிடனை அழைத்து அவருக்கு மரியாதை செய்து மகிழ்வித்து கதையின் இடையில் எந்த ஒரு தடங்களும் வராதவாறு கதை மங்களமாக இனிதே முடிவதற்காக நல்லதொரு நாளையும் நேரத்தையும் கணித்துக் கொள்ள வேண்டும். பின் நம்மகத்தில் ஸ்ரீ சிவபுராண கதைகளின் சொற்பொழிவு நடைபெறப்போகிறது. நலம் வேண்டும், அனைத்து மக்களும் அதை கேட்க கட்டாயம் வர வேண்டும் என்று ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்திலும் தெரியப்படுத்த வேண்டும். சிலர் பகவான் ஸ்ரீஹரியின் கதைகளை கேட்கவே செல்கிறார்கள். பெண்கள் மற்றும் நான்காம் வர்ணத்தினர் ஸ்ரீ சிவபுராணது கதைகளை கூறுவது கேட்பதிலிருந்து நகர்ந்து செல்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கும் செய்தி சொல்ல வேண்டும். எங்கெங்கெல்லாம் சிவனடியார்களும் சிவக்கதைகளை கேட்கவும் சொல்லவும் ஆவல் உள்ளவர்களும் உள்ளனரோ அவர்களையெல்லாம் மரியாதையுடன் அழைத்து உபசரிக்க வேண்டும். சிவன் கோவில்களிலோ, நதி தீரங்களிலோ, பெருத்த வனப்பகுதிகளிலோ அல்லது நம் வீட்டிலேயோ ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பதற்காக ஓர் உயர்ந்த இடத்தை நிர்மாணிக்க வேண்டும். அங்கு ஒரு சிறந்த சொற்பொழிவு அரங்கத்தை ஏற்படுத்தி அதை சுற்றிலும் வாழை, கமுகு, புஷ்பமாலைகள், மாவிலை தோரணங்கள் ஆகியவைகளால் நன்கு அலங்கரிக்க வேண்டும். அனைத்து நலன்களையும் வாரி வணங்கும் ஸ்ரீ சிவபெருமானுடன் தீவிர பக்தி கொள்ள வேண்டும். ஸ்ரீ சிவபெருமானுக்கென ஓர் உயர்ந்த ஆசனமும் சொற்பொழிவாற்றும் அடியவர்க்கு வசதியாக ஓர் ஆசனமும் அமைக்க வேண்டும். நியம விதிப்படி கதை கேட்க வருபவர்களுக்கும் கூட வசதியான இருக்கைகள் அமைக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் ஆசனம் அளிக்க வேண்டும். புராணங்களை நன்று கற்று சொற்பொழிவாற்றும் பண்டிதரை குறைத்து கூறக்கூடாது. அவரிடம் பகுமான புத்தி கொள்ள வேண்டும். ஏனெனில் அவரது திருவாய் மொழியாக வரும் சொற்பெருக்கல்லவோ உடல் பெற்ற அனைவருக்கும் காமதேனுவன வேண்டிய வேண்டிய அங்கு தருவனவாகிறது. இவ்வுலகில் பிறவியினாலும் நற்குணங்களினாலும் பலர் ஆசானாக குருவாக ஆகின்றனர். ஆனால் அவர்கள் அனைவரிலும் புராணங்களை நன்கு கற்றறிந்த வித்வான்களே சிறந்த குருவாக மதிக்கப்படுகிறார். புராணம் சொல்பவர் தூய்மை, புத்தி கூர்மை, பொறுமை, அடக்கம், பொறாமையை வெற்றி கொள்ளல், பிறரிடம் அன்பு, கருணை கொண்டவராக இருக்க வேண்டும். அவ்வாறான சான்றோர்தான் புண்ணியமான இக்கதைகளை கூற வேண்டும். காலை சூரிய உதயம் தொடங்கி 3.5 மணி நேரம் சிவபுராணத்தை நல்ல முறையில் விரிவாக கூற வேண்டும். நண்பகலில் 2 மணி நேரம் சொற்பொழிவை இந்த பாராயணத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் மக்கள் இயற்கை உபாதைகளை கழித்து சற்றே ஓய்வெடுக்க வேண்டும். கதை தொடங்குவதற்கு முதல் நாளே விரதத்தை மேற்கொள்ளுவதற்காக சொற்பொழிவாளர் சவரம் செய்து கொள்ள வேண்டும். கதை கூறும் நாட்களில் தனது நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாமல் காலையிலேயே செய்து கொள்ள வேண்டும். சொற்பொழிவாளர் தனக்கு உதவியாக மற்றொரு பண்டிதரையும் அமர்த்தி கொள்ள வேண்டும். அவரும் மக்களது ஐயங்களை நீக்க நல்ல விளக்கங்களை தர வல்லவராக இருக்க வேண்டும். கதைகளின் நடுவே தடங்கள் வராமைக்காக முதலில் விநாயகரை பூஜிக்க வேண்டும். கதையின் மூல நாயகரான ஸ்ரீ சிவபெருமானுக்கும் முக்கியமாக ஸ்ரீ சிவபுராண புஸ்தகத்திற்கும் பக்தியோடு பூஜை புரிய வேண்டும். கேட்பவர்கள் மனதை அலையவிடாது நன்னெறியில் நிறுத்தி உடலும் மனமும் தூய்மையாக தெளிந்த மனதோடு ஊக்கமும் பக்தியும் கொண்டு ஆதரவுடன் கேட்க வேண்டும். சொல்பவரோ கேட்பவரோ பற்பல கர்மங்களிலும் காமம், வெகுளி, மயக்கம் முதலிய 6 விகாரங்களிலும் மனதை அலையவிட்டு பெண்மயக்கத்தில் நின்று தெய்வ நிந்தனையோடு சொல்வதோ கேட்பதோ செய்வார்களானால் அவர்கள் புண்ணிய பயனை பெறமாட்டார்கள். உலகியல் சிந்தனை, பணம், வீடுவாசல், பெண்டு பிள்ளைகள் என்கிற சிந்தனை நீங்கி ஒரு மனதோடு கதை கேட்கும் தூய உள்ளம் படைத்தவர்கள் உயர்ந்த பயனை பெறுவார்கள். கதை கூறுபவரும் பக்தியும் சத்தையும் கொண்டு பிற கர்மங்களின் எண்ணங்களை தவிர்த்து பரபரப்பை நீக்கி மௌனம் ஏற்று தூய்மையோடு கூறுவாரேயானால் அவர் புண்ணிய பயனை பெறுகிறார். சூத புராணிகர் கூறுகிறார், சௌனக முனிவரே, இப்பொழுது ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பது என்கிற விரதத்தை மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியமங்களை கூறுகிறேன். பக்தியோடு கேளுங்கள். நியமத்தோடு உயர்ந்த கதைகளை கேட்பதால் தடங்கள் ஏதுமின்றி உயர்ந்த பயனை பெறலாம். நியம தீட்சை பெறாதவன் கதை கேட்க தகுதியற்றவன். ஆகவே முனிவரே, அவன் முதலில் சொற்பொழிவாரிடம் முறைப்படி தீட்சை பெற வேண்டும். நியமத்தோடு கதை கேட்பவர்கள் பிரம்மச்சரியத்தை கை கொள்ள வேண்டும். பூமியில் தான் படுக்க வேண்டும், இலையில் தான் உணவு உள்ள வேண்டும். தினமும் கதை முடிந்த பின்புதான் அன்னம் ஏற்க வேண்டும், அதாவது சாப்பிட வேண்டும். சக்தி உள்ளவர்கள் புராணம் பூர்த்தியாகும் வரை உபவாசம் இருந்து தூய்மையும் பக்தியும் கொண்டு ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்கலாம். கதை கேட்பதற்கு விரதம் கொண்டவர்கள் தினமும் ஒருவேளை உப்பில்லாமல் ஹவிசன்னத்தை சாப்பிடலாம். கதையை சிரவணம் செய்யும் நியமத்தை கடைபிடிப்பதில் துன்பமின்றி உடலை வருத்திக் கொள்ளாமல் முடிந்தவரை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். வயிறு உடைக்க சாப்பிடுதல், பருப்பு வகைகள், தீந்த ஆகாரம், அவரைக்காய், துவரை, மன நிறைவின்றி சமைத்தது, பழைய சோறு ஆகியவற்றை சாப்பிட்டு விட்டு கதை கேட்கக்கூடாது. கதை கூறுவதற்கோ பாராயணம் செய்வதற்கோ நியமம் மேற்கொண்டவன் வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், முள்ளங்கி, மாமிசம், மயக்கம் தரும் பொருட்கள் ஆகியவனவற்றை தவிர்க்க வேண்டும். காமம், வெகுளி, மோகம், சினம் போன்றவர்களை தவிர்க்க வேண்டும். அந்தணர்களையோ கற்பரசிகளையோ சாது மகான்களையோ நிந்திக்க கூடாது. தினமும் சத்தியம், ஒழுக்கம், தயை, மௌனம், எளிமை, வினயம் மற்றும் இதய பூர்வமான கொடைகுணம் முதலிய நற்குணங்களை எப்பொழுதும் மேற்கொள்ள வேண்டும். ஒன்றை விரும்பியோ அல்லது பயனொன்றும் எதிர்பாராமலோ கேட்பவன் ஆனாலும் நியமங்களை விடக்கூடாது. பயனை விரும்பி கேட்பவன் விரும்பிய பயனை பெறுவான். பயன் விரும்பாது கேட்பவன் முக்தியை பெறுகிறான். வறுமையில் வாடுவோர் க்ஷயநோய் கண்டவன், பாவமே தொழிலாக கொண்டவன், பாக்கியம் அற்றவன், குழைந்த செல்வம் அற்றவன் ஆகியவர்கள் நிச்சயமாக உத்தமமான இக்கதைகளை கேட்க வேண்டும். ஒரு பிள்ளை பெற்றவள், பிள்ளைப்பேறு அற்றவள், பிறந்து இறக்க கொடுத்தவள் ஆகிய ஏழு வித குற்றங்கள் உடைய பெண்கள், கர்ப்பம் நழுவிய பெண்கள் ஆகியவர்கள் எல்லாரும் சிவபுராணத்தின் உயர்ந்த கதைகளை கேட்க வேண்டும். முனிவரே, பெண்ணோ ஆணோ யாராகவாவது இருக்கட்டும், எல்லோரும் பெருமுயற்சி கொண்டு இச்சிவபுராணத்தின் புண்ணிய கதைகளை நியமத்தோடு கேட்க வேண்டும். பெரும் முனிவரே, இவ்வாறு ஸ்ரீ சிவபுராண கதைகளை பாராயணம் செய்தல், கதைகளை சிரவணம் செய்தல் என்கிற பெருவேள்வி முடிந்ததும் கதைகளை சிரவணம் செய்தவர்கள் பக்தி ஸ்ரத்தையோடு பகவானை பூஜிப்பது போல் அப்புராண புத்தகத்தையும் பூஜிக்க வேண்டும். பின் சொற்பொழிவாளரையும் பூஜிக்க வேண்டும். புத்தகத்தை மூடி கட்டி வைப்பதற்காக புதுப்பட்டில் உரை தைத்து அதோடு பட்டுக்கயிறு சேர்த்து தைத்து புத்தகத்தை அதில் நன்கு மூடி கட்டி வைக்க வேண்டும். முனிவரே, ஸ்ரவண யஜ்ஞம் முடிவில் சொற்பொழிவாளரையும் புத்தகத்தையும் பூஜித்து மரியாதை செய்தது போலவே கதை கூறுபவருக்கு துணை நின்ற பண்டிதரையும் தக்கபடி உபசரித்து கௌரவிக்க வேண்டும். வந்த அந்தன பெருமக்களுக்கு அன்னம், பொருள், தட்சிணை முதலிய தானம் செய்தல் வேண்டும். கீதம், வாத்தியம், நிருத்தியம் ஆகியவற்றுடன் உற்சவத்தை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். கதை கேட்பவன் உலகியல் பற்று அச்சவனாகில் கதை முடிவில் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு கூடிய சிவகீதையை பாராயணம் செய்யலாம். கேட்பவன் இல்லறத்தவனாக இருப்பின் கதை சிரவணம் செய்ததன் சாத்குண்ய பயனாக வெண்மையான அரிசி அவி உணவினால் ஹோமம் செய்யலாம். ஸ்ரீ ருத்ரசம்ஹிதையின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கூறியோ அல்லது காயத்ரி மந்திரத்தினாலோ ஹோமம் செய்யலாம். ஏனெனில் இப்புராணம் முழுவதுமே ஸ்ரீ காயத்ரி மயம்தானே. ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர மந்திரத்தினாலும் ஹோமம் செய்யலாம். ஹோமம் செய்ய சக்தியற்றவன் தன் சக்திக்கேற்றபடி ஹோமத்திற்கான அரிசி முதலியவற்றை அந்தனருக்கு தானம் செய்யலாம். இந்த சிரவண வேள்வியில் அறியாது ஏற்படும் குறை நிறை தோஷங்களது சாந்திக்காக ஸ்ரீ சிவசஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யலாம் அல்லது பிறர் கூற கேட்கலாம். இதனால் ஐயமின்றி அனைத்தும் பயன் கொண்டதாக ஆகும். ஏனெனில் மூவுலகங்களிலும் இதற்கு மேல் ஒன்றுமே இல்லையே. கதைகள் கேட்டதன் பூரண பயனை பெற 11 அந்தணர்களுக்கு தேன் கலந்த பாயசத்தோடு விருந்தளித்து தட்சிணை தாம்பூலம் தர வேண்டும். சக்தி இருக்குமேயாகில் 3 தோலா எடையுள்ள தங்கத்தால் ஓர் அழகிய சிங்காதனம் செய்து அதில் பெரிய எழுத்துள்ள ஸ்ரீ சிவபுராண புத்தகத்தை எழுந்தருளச் செய்து ஆவாகனம் முதலிய 16 உபச்சாரங்களையும் முறைப்படி செய்து பூஜித்து பின் புலனடக்கம் கொண்ட ஆச்சாரியருக்கு வஸ்திரம், நகைகள், சந்தனம் முதலியன அளித்து பூஜித்து இப்புத்தகத்தை தட்சிணையோடு அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி தானம் செய்வது பகவான் ஸ்ரீ சிவபெருமானை மகிழ்விப்பதாகும். இவ்வாறு தானம் செய்வதால் தானமளிப்பவன் ஸ்ரீ சிவனது அருள் பெற்று உலகியல் தலைகளிலிருந்து விடுபடுகிறான். இவ்வாறான நியமங்களை அனுஷ்டிப்பதால் செழுமை மிக்க ஸ்ரீ சிவபுராணம் முழு பயனையும் அளிப்பதாகவும் இகபர உலக இன்பங்களை அளித்து மோட்சத்தையும் தருவதாகவும் ஆகிறது. முனிவரே, வேண்டியனவெல்லாம் தரும் ஸ்ரீ சிவபுராணத்தின் மகாத்மியத்தை உங்களுக்கு கூறியாயிற்று. இன்னும் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? 11 புராணங்களுக்கும் திலகமாய் அமைந்தது இஸ்ரீ சிவபுராணம். இது இறைவனையே உகந்தது, இனியது, பிறப்பு இறப்பு என்னும் நோயை தீர்ப்பது. எவன் ஒருவன் என்றும் எப்பொழுதும் எங்கும் சிவ சிந்தனையிலேயே இருப்பானோ, எவனதுனா சிவனது கல்யாண குணங்களையே போற்றி புகழுமோ, எவனது இரு செவிகளும் ஸ்ரீ சிவபரம்பொருளின் திருக்கதைகளை தேனனப் பருகுமோ, அவனே இந்நிலவுலகில் தோன்றிய பிறவி இன்பத்தை பெற்றவன். பிறவி பயனும் அதுதானே. அவனே நிச்சயமாக இச்சம்சாரக் கடலை தாண்டி கடந்தவன். தே ஜன்மபாஜ கலு ஜீவலோகே ஏவை சதா தியாயந்தி விஸ்வநாதம் வாணி குணான் ஸ்தௌதி கதாம் ஸ்ருணோதி ஸ்ரோத்ரத்வயந்தே பவமுத்தரந்தி. பற்பல விதமான குணங்கள் எந்த சிவபிரானின் சச்சித் ஆனந்தமே வடிவான சுரூபத்தை தீண்டவும் முடியாதோ, எவர் இவ்வண்டங்களின் உள்ளும் புறமும் தன் பெருமையாலே அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக நிறைந்து விளங்குகிறாரோ, எவர் மனதுள்ளும் வெளியும் சொல் வடிவாகவும் மனவோட்டங்களின் வடிவாகவும் விளங்குகிறாரோ, ஆனந்தமே வடிவான ஆதி அந்தமில்லாத அத்த பரமசிவனை, அந்த பரமேஸ்வரனை சரணம் பற்றுகிறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது போக்கொண்டது பார்த்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமச்சார் வார்த்தமக்கு குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹோ குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம சிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அரேகன் இறைவனடி வாழ்க. வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன்பை கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிடும் கோன்கழல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் மெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை விரைவழுதும் ஓயவுரைப்பன் யான் கற்றறியேன் கலைஞானும் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிறதெய்வம் வார்க்கியலால் வார்கழல் வந்து உற்று இருமாந்திருந்தேன் எம் பெருமானே அடியேற்கு பொற்ற விசுநாய்க்கிடுமாறென்றேன் என் பொன்னொருளே. ஓம் நம சிவாயா 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 ஓம் நம சிவாயா. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே முதலாவது சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை, அதை நாம் காண இருக்கிறோம். ஸ்ரீ வித்யேஸ்வர சம்ஹிதையிலே அத்தியாயம் 1 ஆத்யந்தங்கமல ஆத்யந்தங்கமலம் அஜாதம் அசமான பாவம் ஆரியம் தமீசம் அஜராமரம் ஆத்மதேவம் பஞ்சானனம் பிரபல பஞ்ச வினோதசீலம் சம்பாவகே மனசி சங்கரம் அம்பிகேசம். முதல் ஸ்லோகமானது இப்படி ஆரம்பிக்கிறது. எந்த பரம்பொருள் ஆதி அந்தம் நடு என்னும் மூன்று நிலைகளிலும் மாறாமல் மங்கள ஸ்வரூபியாக இருப்பவரோ, அதாவது ஆதி அந்த ஆத்தியந்தங்கமனம் அஜாத சமான பாவம், எந்த பரம்பொருள் ஆதி அந்தம் நடு என்னும் மூன்று நிலைகளிலும் மாறாமல் மங்கள ஸ்வரூபியாகவே இருப்பவரோ, எவருக்கு ஒத்தார்விக்கார் என்னும் ஈடு இணை இல்லையோ அசமான பாவம், அதாவது தனக்கு நிகரின்றி தனித்து ஒருவராகவே இருப்பவரோ, எவர் ஆன்மஸ்வரூபத்தை விளங்கச் செய்யும் பரம்பொருளோ, எவருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ, எவர் சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் அகோரம் ஈசானம் என்னும் ஐந்து திருமுகங்களை கொண்டவரோ, எவர் அண்டங்களை படைத்து அதனுள் பல் உயிர்களையும் படைத்து காத்து கறந்து மறைத்து அருளும் எவருக்கும் இயலாத ஐந்தொழில்களையும் சிறுபிள்ளை விளையாட்டன எவ்வித சிரமமின்றி செய்கிறாரோ, எவர் மங்களங்களை வாரி வழங்கும் பார்வதி பிராட்டியின் மணாளரோ, அந்த பகவான் சங்கரரான ஸ்ரீ சிவபரம்பருளை மனதில் மனதால் தியானிக்கிறேன். சம்பாவகே மனசி சங்கரம் அம்பிகேசம். ஸ்ரீ வியாசர் கூறுகிறார், நம் புண்ணிய பாரத பூமியில் தர்மநெறியே நன்னெறி என்று கொண்ட உயர்ந்த க்ஷேத்திரம் பிரயாகை. அங்குதான் புனிதமான கங்கையும் யமுனையும் ஒன்று கூடுகிறது. பிரம்மலோகம் செல்வதற்கான வாயில் வழி பரம புண்ணியமான பூமி. சத்தியத்தையே தங்கள் விரதமாக கொண்ட தேஜஸ்விகளான சான்றோர்களான பெரும் தபசிகளான முனிவர்கள் அனைவரும் புண்ணிய பூமியான பிரயாகையில் ஒரு பெரிய ஞானவேள்வியை தொடங்க ஏற்பாடு செய்தனர். ஞானவேள்வி நடக்கப் போவதை கேள்வியுற்ற வியாசமுனிவரின் சீடரான சூதபுராணிகர் திரண்டிருக்கும் அனைத்து முனிவர்களையும் தரிசித்து ஆசிபெற அங்கு வந்து சேர்ந்தார். புராண பிரவச்சனம் செய்யும் புராணிகர்களில் நாயகமணி போன்றவர் அல்லவா அவர். சூதர் வருவதைக் கண்ட முனிவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து தெளிந்த மனதினராக அவரை வரவேற்று உபசரித்தனர். பின் அவரை புகழ்ந்து கொண்டாடி இரு கை கூப்பி வணங்கி வினயத்தோடு கேட்டலானார்கள். முற்றும் உணர்ந்த அறிஞரார ரோமஹர்ஷணரே, தங்களது பாக்கியமே பாக்கியம். ஏனெனில் அந்த பெரும் பேரினாலன்றோ தாங்கள் ஸ்ரீ வியாசமுனிவரின் திருவாய் மொழியாக புராணங்கள் முழுவதையும் தெளிவாக கேட்டு தெளிந்தீர்கள். பல்வகையான ரத்தனங்களை தன்னகத்தே கொண்டிருப்பதால் கடலுக்கு ரத்னாகரம் என்று பெயர். அதேபோல தாங்களும் அற்புதமான கதை கொத்துகளை தன்னால் பொக்கிஷமெனக் கொண்டிருக்கிறீர்கள். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது, மேலும் பல பல என தாங்கள் அறியாததே இல்லை. எங்களது புண்ணியப்பையனே இன்று தங்களை இங்கு தரிசனத்திற்கு என்று அழைத்து வந்துள்ளது. இதையே ஒரு வியாஜமாக கொண்டு எங்களுக்கு நன்மைகள் பல செய்வதற்கென்றே வந்துள்ளீர்கள். ஏனெனில் தங்கள் வரவு என்றுமே வீணானதில்லை. இதற்கு முன்பும் நாங்கள் தங்களிடமிருந்து நன்மைகள் தீமைகள் பயக்கும் தத்துவங்கள் பலவற்றை பலவாறாக கேட்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு இன்னும் பூரணமான மன நிறைவு ஏற்படவில்லை. திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்கின்ற இச்சையே அதிகமாகிறது. நல்லனவே செய்யும் எண்ணம் கொண்ட சூதபுராணிகரே, இப்பொழுது எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் கேட்க வேண்டும். எங்களுக்கு அருள் செய்வதாய் இருப்பின் நாங்கள் கேட்கப் போவது மறைத்து போற்றி காக்கப்பட வேண்டியதாக இருப்பினும் தாங்கள் அதை கூறுவீர்கள். கொடூரமான கலியுகம் வரப்போகிறது. அப்பொழுது மக்கள் புண்ணிய செயல்களை தவிர்த்து ஒதுங்கியிருப்பார்களே, தீயொழுக்கிழத்தில் சிக்கித் திண்டாடுவார்களே, எல்லோருமே வாய்மை என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வார்களே, பிறரை தூற்றுவதிலேயே ஊக்கம் கொண்டிருப்பார்களே, பிறரது சொத்தை அபகரிப்பதிலேயே நோக்கம் உடையவர்களாக, பிறர் மனைவியிடம் ஆசை கொண்டவர்களாக, பிற ஜீவன்களுக்கு இம்சை புரிவர்களாக இருப்பார்களே, உடலையே ஆன்மா என நினைத்து மயங்குவார்களே, மூடர்களாக தெய்வமே இல்லை என முழங்கும் நாத்திகர்களாக, விலங்குகளைப் போன்ற அறிவு கொண்டவர்களாக, தாய் தந்தையரிடம் பகைமை கொண்டவர்களாக இருப்பார்களே, அந்தணர்கள் பேராசை என்னும் முதலையின் தீனியாக இருப்பார்களே, வேதத்தை பிழைப்புக்காக விற்று ஜீவனம் நடத்துவார்களே, பணம் சம்பாதிப்பதற்கென்றே வித்தைகளை கற்பார்களே, மதத்தில் மயங்கி மிதப்பார்களே, தங்கள் வர்ணத்திற்குரிய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடுத்து பிறரை ஏமாற்றுவதிலேயே மனம் கொள்வார்களே, முக்காலங்களிலும் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனங்களை விடுத்து இறையறிவு இன்றி விலங்கு போல் திரிவார்களே, க்ஷத்திரியர்களும் தங்கள் தர்மங்களை விட்டுவிடுவரே, கூடாதார் சேர்க்கை கொண்டு விபச்சாரம் செய்யும் பாவிகளாவார்களே, தங்கள் வீரம் கெடுவார்களே, அற்பமான திருட்டு தொழில் மூலம் தங்கள் வாழ்க்கையை கழிப்பார்களே, நான்காம் வண்ணத்தாரைப் போல நடந்து கொள்வார்களே, காமத்திற்கு அடிமையாகத் திரிவார்களே, வைசியர்களோ
தங்கள் ஒழுக்கம் கட்டு அறம் பிழனந்து தீயவழியில் பணம் சேர்ப்பதிலே ஊக்கம் கொண்டு பண்டங்களை அடப்பதில் அற்ப எண்ணம் கொண்டு அற்ப வாழ்வு வாழ்வார்களே. இதேபோல் வேளாளர்கள் அந்தன ஒழுக்கத்தில் ஊக்கம் கொண்டு தங்களது குலத்தொழில் நெறிமுறைகளை விடுத்து பகட்டாக வாழ்வதில் வீணில் திரிவார்கள். இயல்பாகவே தங்களது அறவழிகளை துறந்தவர்களாக ஆவார்கள். அவர்கள் எண்ணமும் அறநெறிக்கு புறம்பாக இருக்கும். வஞ்சனையாளர்களாகவும் அந்தனர்களை நிந்திப்பவர்களாகவும் இருப்பார்கள். பணக்காரர்களாக இருந்துவிட்டாலோ தவறான செயலில் நாட்டம் கொண்டிருப்பார்கள். படித்த வித்வானாக இருப்பின் வீண் வாதம் செய்பவர்களாக இருப்பர். தங்களை உயர்குடி பிறந்தவர்களாக எண்ணி நான்கு வர்ணங்களிலும் திருமணத் தொடர்பு வைத்துக் கொள்ள முனைவார்கள். அனைத்து வர்ணத்தவர்களையும் தங்கள் தொடர்பால் சம்பந்தத்தால் தாழ்நிலைக்கு தள்ளுவார்கள். தங்களது எல்லை மீறி அந்தனாளர்களுக்குரிய அனுஷ்டானங்களை செய்ய துணிவர். இக்கலியுகத்தில் பெரும்பாலும் பெண்கள் தங்கள் ஒழுக்கம் குன்றிக் கொண்டானை அந்த கணவனை தூற்றுபவர்களாக இருப்பர். மாமனார் மாமியார்களுக்கு துரோகம் இழைப்பர். எவரிடமும் பயங்குள்ளார். தூய்மையற்ற உணவை விரும்பி உண்பர். அற்பமான நடை உடை பாவனைகளை ஏற்பவர். அவர்களது ஒழுக்கம் தீயொழுக்கமாக இருக்கும். கடவுளுக்கு பணிவிடைகளை செய்யார். இவ்வாறு புத்திகட்டு தங்கள் தர்ம நெறிகளை விடுத்த மக்களுக்கு இகபர லோகங்களில் நற்கதி இவ்வாறு கிடைக்குமோ என்ற சிந்தனையிலேயே எங்கள் மனம் கவலையுற்று இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்வதைப் போன்ற உயர்ந்த தர்மம் வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஓர் உபாயத்தினால் இந்த பாவங்கள் அனைத்தும் உடனேயே சாம்பலாகுமோ அந்த ஓர் உபாயத்தை தயவு செய்து இப்பொழுதே கூறுங்கள். அது மிக மிக பெரியதாக கடினமானதாக இருக்கக்கூடாது. எளியதாகவும் இனியதாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் தாங்கள் அனைத்து சித்தாந்தங்களையும் நன்கு அறிந்தவர். ஸ்ரீ வியாசர் கூறுகிறார், பெருமனம் படைத்த அந்த முனிவர்கள் கூறியதை கேட்ட சூத முனிவர் பகவான் ஸ்ரீ பரமசிவனை மனதார நினைத்து வணங்கி கூறத் தொடங்கினார். ஸ்ரீ சிவமகாபுராணம் வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 2. சூத புராணிகர் கூறுகிறார், சான்றோர்களே, தாங்கள் நல்லுதர் விஷயம் பற்றி கேட்கிறீர்கள். உங்களது இந்த கேள்வி மூலகங்களுக்கும் நன்மை தருவது. நான் என் குருவான வியாசமுனிவரை மனத்தில் இருத்தி அன்போடு நீங்கள் கேட்டது பற்றி கூறுகிறேன். நீங்களும் ஆதரவோடு கேளுங்கள். எல்லாவற்றையும் விட உயர்ந்ததான இச்சிவபுராணம் வேதாந்த ரகசியங்களின் இன்சுவை சாறு. சொல்பவன் மற்றும் கேட்பவனது அனைத்து பாவக் குவியல்களையும் சாம்பலாக்கி அவர்களை கைதூக்கி விடுவது. இது மட்டுமா? புறவிலகில் பரமார்த்த பொருளான இறைவனையே அளிப்பது. கலியின் கொடுமைகளை கெடுப்பது. அதில் சிவபரம்பொருளின் புகழ் பாடப்படுகிறது. அந்தணர்களே, அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை புருஷார்த்தங்களையும் நல்கும் இப்புராணம் தன் பெருமையாலன்றோ பெருகி விரிந்து கிடக்கிறது. பெரியோர்களே, இக்கலியுகத்தில் பாவத்தில் சிக்கித் தவிக்கும் ஜீவர்கள் இச்சிவபுராணத்தை ஓதுவதனாலேயே பாவம் தொலைந்து நற்கதி பெறுகிறார்கள். இவ்வுலகில் ஸ்ரீ சிவபுராணம் எனும் சூரியன் உதிக்கும் வரைதான் கலியுகத்தின் பெருந்தீவனைகள் பயமின்றி சுத்தி திரிய முடியும். இது வேதங்களுக்கு சமமானது. வேதத்தை நிகர்த்த இப்புராணத்தை முதன் முதலில் பகவான் ஸ்ரீ சிவபெருமான் தான் எழுதியது. வித்யேஸ்வர சம்ஹிதை, ருத்ர சம்ஹிதை, விநாயக சம்ஹிதை, உமா சம்ஹிதை, மாத்ரு சம்ஹிதை, ஏகாதச ருத்ர சம்ஹிதை, கைலாச சம்ஹிதை, சதருத்ர சம்ஹிதை, கோடி ருத்ர சம்ஹிதை, சஹஸ்ர கோடி ருத்ர சம்ஹிதை, வாயவீய சம்ஹிதை மற்றும் தர்ம சம்ஹிதை என்று இப்புராணத்தில் 12 பிரிவுகள் உள்ளன. இப்பன்னிரண்டு சம்ஹிதைகளிலும் உயர்ந்த புண்ணியமயமானது என்று நம்பப்படுகிறது. அந்தணர்களே, இப்பொழுது அதன் ஸ்லோகங்கள் எவ்வளவு என்பதை கூறுகிறேன். நீங்கள் கவனத்துடன் கேளுங்கள். வித்வேஸ்வர சம்ஹிதையில் 10,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ருத்ர சம்ஹிதை, விநாயக சம்ஹிதை, உமா சம்ஹிதை, மாத்ரு சம்ஹிதை இவை ஒவ்வொன்றிலும் 8,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ஏகாதச ருத்ர சம்ஹிதையில் 13,000 ஸ்லோகங்களும், கைலாச சம்ஹிதையில் 6,000 ஸ்லோகங்களும், சதருத்ர சம்ஹிதையில் 3,000 ஸ்லோகங்களும், கோடி ருத்ர சம்ஹிதையில் 9,000 ஸ்லோகங்களும், சஹஸ்ர கோடி ருத்ர சம்ஹிதையில் 11,000 ஸ்லோகங்களும், வாயவீய சம்ஹிதையில் 4,000 ஸ்லோகங்களும், தர்ம சம்ஹிதையில் 12,000 ஸ்லோகங்களும் உள்ளன. இவ்வாறு ஆதியான மூல ஸ்ரீ சிவபுராணத்தில் மொத்தம் 100,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ஆனால் ஸ்ரீ வியாசர் இதை 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக சுருக்கித் தந்தார். 12 புராணங்களின் வரிசையில் இச்சிவபுராணம் 4வதாகும். இதில் 7 சம்ஹிதைகள் உள்ளன. முன்பொரு காலத்தில் ஸ்ரீ பரமசிவன் ஸ்லோக எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்ட ஒரே புராணமாக ஆக்கித் தந்தார். படைப்பு தொடங்கும் முன் படைக்கப்பட்ட அப்புராணம் மிகவும் பெரியது. பின் துவாபரம் முதலிய யுகங்களில் கிருஷ்ணத்வைபாயனர் என்கின்ற ஸ்ரீ வியாசர் முதலிய மகர்ஷிகள் புராணங்களை 18 பிரித்தபோது அனைத்து புராணங்களின் சுருக்கமும் ஒன்று கூடி 400 ஸ்லோகங்கள் மட்டுமே கொண்டதாக ஆயிற்று. அப்பொழுது ஸ்ரீ சிவபுராணத்தை 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக நிர்ணயித்தார். வேதத்திற்கு ஒப்பான இப்புராணம் 7 சம்ஹிதைகளாக பிரிக்கப்பட்டது. இதில் முதல் சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை, இரண்டாவது ருத்ர சம்ஹிதை, மூன்றாவது சதருத்ர சம்ஹிதை, நான்காவது கோடி ருத்ர சம்ஹிதை, ஐந்தாவது உமா சம்ஹிதை, ஆறாவது கைலாச சம்ஹிதை, ஏழாவது வாயவீய சம்ஹிதை. இவ்வாறு 7 சம்ஹிதைகள் கொண்டது இப்புராணம் என்று கருதப்படுகிறது. இது வேதத்தைப் போலவே பிரமாணமாகவும் உயர்ந்த மர்கதியை தருவதாகவும் கொள்ளப்படுகிறது. தூயதான இச்சிவபுராணம் ஸ்ரீ சிவபெருமானாலேயே கூறப்பட்டது. சிவனடியார்களில் நாயகர்கள் போல் விளங்கும் ஸ்ரீ வியாசர் இதை சுருக்கமாக ஆக்கித் தந்தார். இது மானிட சமுதாயம் அனைத்திற்கும் பெரும் உபகாரம் செய்யக்கூடியது. ஆத்யாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதி தெய்வீகம் என்னும் முத்தாபங்களையும் அழிக்கக்கூடியது. ஈடு இணையற்ற இப்புராணம் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் மங்களங்களை தரவல்லது. இதில் ஆன்மீகத்தை விஞ்ஞானத்தோடு இணைத்து பற்றற்ற, சூதுவாதற்ற தூய அறநெறிகள் விளக்கப்பட்டுள்ளன. பொறாமையற்ற தூய மனம் படைத்த சான்றோர்களுக்கு இது ஓர் ஒப்பற்ற நூல். அறம், பொருள், இன்பம் என்னும் 3 புருஷார்த்தங்களை பெறுவதற்கான சாதனங்களும் உயர்ந்த மந்திரங்களும் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன. இது 18 புராணங்களிலும் உயர்ந்தது. வேதங்கள், அதன் முடிவாக விளங்கும் உபநிடதங்கள் ஆகியவற்றினால் அறியப்பட வேண்டிய முழுமுதற் பொருளான பரமாத்மாவே இதில் வர்ணிக்கப்படுபவர் ஆவார். இதை முழுமனதோடு படிப்பவர்களும் கேட்பவர்களும் பகவான் ஸ்ரீ சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரராகி உயர்ந்த நற்கதியை பெறுவார்கள். ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே வித்யேஸ்வர சம்ஹிதையில் 3:4 ஸ்ரீ வியாசர் கூறுகிறார், சூதபுராணிகர் கூறியதை கேட்ட முனிவர்கள், சூதரே, வேதாந்தத்தின் முடிந்த முடிவான அற்புதமான ஸ்ரீ சிவபுராணத்தில் வர்ணிக்கப்படும் கதைகளை தாங்கள் இப்பொழுது எங்களுக்கு கூற வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், பிறவி நோய் முதலிய துன்பங்கள் அற்ற மங்கள வடிவினரான பகவான் ஸ்ரீ பரமசிவனை மனத்தில் தியானம் செய்து கொண்டு வேதத்தின் சாரமான தத்துவங்களில் இருந்து தோன்றிய ஸ்ரீ சிவபுராணம் எனும் பெரிய புராணத்தை கேளுங்கள். இதில் பக்தி, ஞானம், வைராக்கியம் என்னும் 3 பற்றியும் அன்பு பழமென விளக்கப்பட்டுள்ளது. இது வேதங்களின் முடிவான பரம்பொருளை பற்றிய விரிந்த விளக்கங்கள் கொண்டது. இப்பொழுது நடந்து வரும் இந்த கற்பத்தில் படைப்பு தொழில் தொடங்கப்பட்ட போது 6 குலங்களைச் சேர்ந்த மகர்ஷிகளும் ஒருவருக்கொருவர், அனைத்திலும் உயர்ந்தது எது, இதுவா அல்லது அதுவா என்கிற வாத விவாதத்தில் ஈடுபட்டனர். இவ்வாதம் பெரும் பூதமென கிளம்பியது. உடனே அவர்கள் எல்லோரும் இறப்பற்ற படைப்பு கடவுளான பிரம்மதேவரிடம் சென்று இருகை கூப்பி வணக்கத்தோடு வணங்கி, இறைவா, தாங்கள் உலகமனைத்தையும் படைத்து காத்து அருளும் காரணகர்த்தா, அப்படிப்பட்ட தாங்கள் அனைத்து தத்துவங்களையும் கடந்து நிற்கும் பரமன் யார், அந்த புராண புருஷன்தான் யார் என்பதை கூறுங்கள் என்று வேண்டினார்கள். பிரம்மதேவன் பதில் கூறுகிறார், மனமும் சொல்லும் எவரை புகழத் தொடங்கி இயலாமல் கை சோர்ந்து திரும்பி விட்டனவோ, எவரிடமிருந்து பிரம்மதேவர் அதாவது நான், ஸ்ரீமன் நாராயணர், ஸ்ரீ ருத்ரன் மற்றும் இந்திரன் ஆகியோரடங்கிய இப்பிரம்மாண்டமான உலகமும் பொறி புலன்களோடு கூண்டிய அனைத்து சிவராசிகளும் முதன் முதலில் தோன்றினவோ, மகாதேவன் என்று அழைக்கப்படும் அனைத்தும் அறிந்த அந்த இறைவனே அனைத்து உலகங்களுக்கும் ஒப்பற்ற தனிப்பெரும் கடவுள். அவருக்கு மேல் எவருமே இல்லை. பக்தியினால் மட்டுமே பெறப்படுபவர், வேறு எந்த உபாயங்களினாலும் பெறப்படாதவர். ருத்ரன், ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரன் மற்றும் உள்ள பெருந்தெய்வங்கள் எல்லோரும் உத்தமமான பக்தி பாவனையினாலேயே இவரை தரிசிக்க விளைகின்றனர். சிவபக்தி உள்ளவன் உலகியல் தடைகளில் இருந்து விடுபடுகிறான். தேவதையின் அருளால் பக்தி கிட்டுகிறது. அந்த பக்தியாலேயே அந்த தேவதையின் அருளும் கிட்டுகிறது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கிறது திருவாசகம். அதாவது, முளையிலிருந்து விதை தோன்றுகிறது, அந்த விதையிலிருந்து முளை தோன்றுகிறது என்பது போலத்தான். ஆகவே பிரம்ம ரிஷிகளான நீங்கள் அனைவரும் பகவானது திருவருளை பெற பூவுலகு சென்று தொடர்ந்து 1000 வருடங்கள் நடக்கக்கூடிய பெரியதொரு வேள்வியை தொடங்குங்கள். வேள்விகளுக்கு நாயகரான ஸ்ரீ சிவபெருமானது இன்னருளால்தான் வேதங்களில் கூறப்படும் சத்வித்யின் சாரமான சாத்தியம் சாதனம் பற்றிய ஞானம் ஏற்படும். ஸ்ரீ சிவபரம்பருளை அடைவதே சாத்தியம். சத்தியம் என்றால் அடைய வேண்டிய பெரும் பயன். அவருக்கு செய்யும் பணிவிடைகளே அதை அடைவதற்கான சாதனம். அவரது திருவருளாலே நித்திய நைமித்திக கர்மங்களில் பயனில் பற்றற்றவனே சாதகன். வேதங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை முறைப்படி செய்து அவற்றின் பயனை பகவானது திருவடிவாரத்தில் அர்ப்பணிப்பதே பரமேஸ்வரனது பதத்தை அடைவது. அதுதான் சாலோக்கியம், அதாவது இறைவனுடைய திருவுலகை அடைதல். சாமீப்யம், அதாவது அவரது அருகில் இருத்தல். சாரூப்யம், அதாவது அவரது திருமேனி போல திருமேனி உடையவர் ஆதல். சாயுஜ்யம், அதாவது அவரோடு இரண்டர கழுத்தல். இந்த சாலோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம், சாயுஜ்யம் என்கிற முறைப்படி அடையலாகும் மோட்சம். அவரவரது பக்திக்கேற்றபடி அவர்களுக்கான உயர்ந்த பலன் கிட்டுகிறது. இந்த பக்திக்கான சாதனங்கள் பரவாறாக உள்ளன. அதையும் அந்த பகவானேதான் நிச்சயித்துள்ளார். அவற்றினுள் திரண்ட வெண்ணெய் என விளங்கும் சாதனத்தை சுருக்கி கூறுகிறேன். பகவானது திருநாமங்களையும் கல்யாண குணங்களையும் திருவிளையாடல்களையும் காதாரக் கேட்பது, வாக்கினால் அவரை புகழ்ந்து பாடுவது, மனத்தால் அவரையே சிந்தித்து இருப்பது என்கிற ஒன்றும்தான் அந்த சிறந்த சாதனங்கள். ஸ்ரோத்ரேண ஸ்ரவணம் தஸ்ய வஜசா கீர்த்தனம் ததா மனசா மனநம் தஸ்ய மகா சாதனமுச்சியதே. அதாவது பகவானை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, மனதார நினைப்பது என்கின்ற வேத வியாக்கியங்களே நமக்கு பிரமாணம். இச்சாதனங்களாலே விருப்பங்கள் அனைத்தையும் பெறுவதில் முனைந்துள்ள நீங்கள் பரம சாத்திய பொருளான பகவானை நிச்சயம் பெறுவீர்கள். உலகம் கண்ணதிரில் காணப்படும் பொருளைக் கண்டு அதை பெறுவதில்தான் நாட்டம் கொள்ளுகிறது. ஆனால் எந்த ஒரு பரம்பொருளை எவ்வகையிலும் நேருக்கு நேர் காண முடியாதோ அப்பரம்பொருளை காதுகளால் கேட்டறிந்து அதை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர். ஆகவே முதல் சாதனம் கேட்டலே. அதன் மூலம் குருவின் திருவாய்மொழியாக தத்துவங்களை கேட்டறிந்த அறிவாளி மற்ற சாதனங்களான கீர்த்தனம், அதாவது அவன் புகழ் பாடுதல், மனநம், அவனையே சிந்தித்து உருகுதல் ஆகியவற்றை சித்தி செய்கிறான். மனநமான சிந்தித்தல் வரையிலான சாதனைகளை முறைப்படி முனைந்து செய்து அதன் வாயிலாக சாலோக்கியம் என்ற இறைவனது திருவுலகம் பெறுதல் என்கிற வரிசையின் படிப்படியாக பகவானது திருவடி அடைதலான சாயுஜ்யத்தை பெறுகிறான். முதலில் அவனது உடற்பிணிகள் அனைத்தும் அழிகின்றன. பின் பலவாறான உலகியல் இன்பங்களும் சிறிது சிறிதாக மறைந்து போகின்றன. பகவான் ஸ்ரீ பரமசிவனை பூஜித்தல், அவரது திருநாமங்களை ஜபித்தல், அவரது திருக்குணங்கள், திருமேனி அழகு, திருவிளையாடல்கள் ஆகியனவற்றை நினைந்து உருகுதல், திருநாமங்களை மனதில் சிக்கன பிடித்து காதலாகி கசிந்து நினைந்து உருகுதல் ஆகியவையே மனநமாகும். அதுவும் அவரது கருணை திருவருளாலேயேதான் பெறப்படுவது. மனநம் என்னும் சிந்தித்தலே மற்ற எல்லா சாதனங்களிலும் பிரதானமாகவும் உயர்ந்ததுமாகும். சூதர் கூறுகிறார், இச்சாதனங்களின் பெருமை பற்றி கூறுகையில் இப்பொழுது ஒரு பழைய நிகழ்ச்சியை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். பராசர முனிவரது குமாரரும் எனது குருமான ஸ்ரீ வியாச முனிவர் முன்னொரு சமயம் அழகிய சரஸ்வதி நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் ஒரு நாள் சூரியனை போன்ற ஒளிபடைத்த சனத்குமார மகர்ஷி தெய்வச் செயலாக விமானத்தில் அங்கு வந்து இறங்கினார். அப்பொழுது எனது குரு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். தியானம் கலைந்தபோது பிரம்மாவின் மானசீக புத்திரரான சனத்குமார மகர்ஷி எதிரே நிற்க கண்டு வேகமாக எழுந்திருந்து அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அர்க்கியம் பாத்தியம் ஆச்சவனீயம் அளித்து தேவதைகள் அமர்வதற்குரிய உயர்ந்ததோர் ஆசனம் அளித்து உபசரித்தார். மகிழ்ந்த பகவான் சனத்குமாரர் வினயத்தோட வணக்கமாய் நிற்கும் வியாசரைக் கண்டு கம்பீரமாக கூறலானார், முனிவரே, நீங்கள் உன்னை பொருளையே நினைந்திருங்கள். அவ்வுன்னை பொருளோ ஸ்ரீ சிவபெருமானே. அவர் தங்கள் எதிரில் தோன்றுவார். அச்சிவபெருமானை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, மனத்தில் இருத்தி நினைந்து உருகுவது என்கின்ற மூன்றும் தான் சிறந்த சாதனங்கள். இவைகளே வேதங்களில் கூறப்படும் சிறந்த சாதனங்கள். முன்பொரு சமயம் நான் யோகம் முதலிய மற்ற சாதனங்களின் பிடியில் சிக்கி அலைந்து திரிந்து முடிவில் மந்தரமலை சென்று தவம் செய்யலானேன். அப்பொழுது ஸ்ரீ சிவபெருமானின் கட்டளைப்படி ஸ்ரீ நந்தியம்பெருமான் அங்கு வந்து சேர்ந்தார். அனைத்துக்கும் சாட்சியாகவும் சிவ கணங்களின் தலைவராகவும் விளங்கும் நந்தியம்பெருமான் என்மேல் கருணை கொண்டு அன்போடு முக்தி பெறுவதற்கான உயர்ந்த சாதனையை கூறலானார். பகவான் ஸ்ரீ பரமசிவனை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, நினைந்து உருகுவது என்கின்ற மூன்று சாதனங்களும் வேதத்தில் கூறப்பட்டவை. முக்தி பெறுவதற்கான முக்கிய காரணம் ஸ்ரீ சிவபெருமானே எனக்கு இதை கூறினார். ஆகவே முனிவரே, நீங்களும் அந்த மூன்று சாதனங்களையே கை கொள்ளுங்கள், அனுஷ்டியுங்கள். இவ்வாறு வியாசமுனிவரிடம் திரும்ப திரும்ப கூறிய பிரம்மபுத்திரனான சனத்குமார முனிவர் தன் சீடர்களுடன் பிரம்மதேவரின் உலகமான சத்தியலோகத்திற்கு சென்றார். இம்மாதிரி முன்புட நடந்த நிகழ்ச்சியை நான் உனக்கு சுருக்க கூறினேன். சௌனக மகர்ஷி கேட்கிறார், சூதரே, சிரவணம் அதாவது கேட்டல் முதலிய மூன்று சாதனங்களையும் முக்திக்கு சாதனமாக உபாயம் என்று கூறினீர்கள். ஆனால் இம்மூன்று சாதனங்களையும் செய்ய முடியாதவர்கள் எந்த ஒரு உபாயத்தை அதாவது சாதனையை கை கொண்டு முக்தி பெற முடியும்? பெருமுயற்சியின்றி எளிதிலே முக்தி பெறுவதற்கான சிறந்த சாதனமான கர்மம்தான் எது?